நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். நார்தர்ன் டெரிட்டரியில் COVID-19 தொற்று கண்டு இறந்த முதல் நபர் என்று ஒரு பூர்வீக குடி முதியவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கத்தரின் என்ற இடத்திற்கு அருகில் பிஞ்சாரி பூர்வீக குடி சமூகத்தில் வாழ்ந்து வந்த இவருக்கு வயது 70 என்றும் இவர் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. நார்தர்ன் டெரிட்டரியில் மேலும் 2 பேருக்கு புதிதாக தொற்று இருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. இருவருமே வேறு மாநிலங்களிலிருந்து நார்தர்ன் டெரிட்டரி சென்றவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். தற்போது தெற்கு ஆஸ்திரேலியாவுடனான எல்லைக் கட்டுப்பாடுகளை நார்தர்ன் டெரிட்டரி பிராந்திய அரசு அதிகரித்துள்ளது. தனது பிராந்தியத்தில் ஒருவர் COVID-19 தொற்றினால் மரணமடைந்துள்ளார் என்ற செய்தியை தான் அறிவிக்க வேண்டி இருக்காது என்று தான் நம்பியதாக சீஃப் மினிஸ்டர் மைக்கேல் கன கூறினார்.
This is a period of great sorrow for a family and for an entire community. I know the media and others will afford them the privacy and respect they deserve. And we all grieve with them today. All Territorians grieve with them today.
நார்தர்ன் டெரிட்டரியில் தற்போது தொற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை 60 உயர்ந்துள்ளது. லஜமனு, ராபின்சன் ஆற்றுப்பகுதி மற்றும் பிஞ்சாரி ஆகிய இடங்களில் தொற்று பரவி வருகிறது என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்த சில நாட்களில் தொற்று கண்டு ஒருவர் இறந்திருப்பது தெரியவந்துள்ளது. விக்டோரியா மற்றும் குயின்ஸ்லாந்து மாநிலங்களுக்கு பயணித்த 21 வயதான ஒரு பெண் கட்டுப்பாடுகளை மீறி நார்தர்ன் டெரிட்டரி சென்றதனால் இந்த தொற்று பரவியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறை விசாரித்து வருவதாக நார்தர்ன் டெரிட்டரி காவல்துறை ஆணையர் ஜேமி சோக்கர் உறுதி செய்தார்.
Unfortunately, this death does apparently have links to a breach of Chief Health Officer directions. It appeared to be the seed that started the spread of COVID within the Northern Territory. And as such, Major Crime are now undertaking an investigation.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சமீபத்தில் அடையாளம் காணப்பட்ட ஒமிக்ரான் நோய் தொற்று சமூக பரவல் மூலம் ஏற்பட்ட முதல் தொற்றாக இருக்கலாம் என்று நியூ சவுத் வேல்ஸ் மாநில சுகாதார அதிகாரிகள் கூறினார்கள். இதுவரை ஒமிக்ரான் நோய் தொற்று தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த வெளிநாட்டு பயணிகளில் கண்டறியப்பட்டவை. மேற்கு சிட்னியில் உள்ள ரீஜன்ஸ் பார்க் கிறிஸ்டியன் பாடசாலையில் கல்வி பயிலும் ஒரு மாணவருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இவர் வெளிநாட்டு பயணங்கள் எதுவும் மேற்கொள்ளவில்லை. சமீபத்தில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுடன் எந்த தொடர்பிலும் இருக்கவில்லை. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் அடையாளம் காணப்பட்ட 9வது ஒமிக்ரான் நோய் தொற்று இது என்று மாநில சுகாதார அதிகாரிகள் கூறினார்கள். COVID-19 புதிய மாறுபாட்டின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை குறைவாகவே இருப்பதாக மாநில சுகாதார அமைச்சர் பிரட் ஹசார்ட் கூறினார்.
I think transmission is always a concern, but we also again need to just keep it in perspective at the moment that worldwide there's not a clarity around whether or not this particular variant is going to cause us anywhere near the problems that the earlier variants caused us. We're well placed if it does increase, but at the moment it's very early days. So I think my advice to the community is be cautious just the way you always have been, but don't anticipate necessarily a rapid growth, but let's just go cautiously.
தெற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தில் புதிதாக 4 பேருக்கு COVID-19 தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. இதில் ஒருவருக்கு நோய் தொற்று எங்கிருந்து வந்தது என்பது தெரியவில்லை. நார்தர்ன் டெரிட்டரி பிராந்தியத்திற்கு விமான பயணம் மேற்கொண்ட போது இவருக்கு தொற்று இருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர் அடிலைட் அருகிலுள்ள போர்ட் நலுங்கா என்ற இடத்தில் தொற்றுடன் நடமாறி இருக்கலாம் என்று சந்தேகிப்பதால் அந்த பகுதியில் வசிப்பவர்கள் மற்றும் அங்கு சென்றவர்கள் அனைவரையும் கோவிட் சோதனை செய்யுமாறு மாநில சுகாதார அதிகாரிகள் ஊக்குவிக்கின்றனர். இதற்கிடையில் இப்போது தெற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து நார்தர்ன் டெரிட்டரி பயணம் செய்யும் எவரும் அங்கு சென்றவுடன் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். காலநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த லேபர் கட்சியின் கொள்கை விளக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, மின்கட்டணத்தை குறைப்பது, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகரிப்பது மற்றும் மாசு உமிழ்வை குறைப்பது என்று எதிர்கட்சியான லேபர் கட்சி தனது காலநிலை கொள்கையின் விவரங்களை வெளியிட்டுள்ளது. நாட்டின் கரியமில வாயு உமிழ்வை 2030ஆம் ஆண்டிற்குள் 43% குறைக்கும் உறுதிப்பாடு, மின்சார வாகனம் மற்றும் சூரிய ஒளி மூலம் மின்சக்தி உற்பத்தி மற்றும் சேமிப்பு ஆகியவையும் இந்த திட்டத்தில் அடங்கும். 640,000 வேலைகளை இந்த திட்டம் 2030ஆம் ஆண்டளவில் உருவாக்கும் என்று லேபர் கட்சி கூறுகிறது. இதில் பிராந்திய ஆஸ்திரேலியாவில் உள்ள 6 இல் 5 வேலைகள் அடங்கும். மேலும் புதைவடிவ எரிபொருட்களில் பிராந்திய இடங்கள் தங்கியிருக்காமல் மாற்றுவதற்கு உதவ ஒரு நிதி திட்டத்தையும் நிறுவும். இவை அனைத்திற்கும் 683 மில்லியன் டாலர்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சியான லேபர் கட்சி தலைவர் ஆண்டனி அல்பனீசி கூறினார்.
This government has had over 20 attempts at an energy policy without landing one. This policy is the one Labor will take to the election and the one policy we will implement in government. In Glasgow, Scott Morrison gave an empty speech to an empty room with empty promises and no plan. This is a government that's frozen in time while the world warms around it.
புத்திசாலித்தனமான மற்றும் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம் என்று இந்த திட்டத்தை விவரித்த பிசினஸ் கவுன்சில் ஆஸ்திரேலியா இந்த திட்டத்தை வரவேற்றுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய கரியமில வாயு உமிழ்வை குறைப்பதற்கான திட்டத்தில் பாதுகாப்பு பொறிமுறையில் முன்மொழியப்பட்ட மாற்றங்களை பற்றி ஆலோசனை செய்ய த மினரல்ஸ் கவுன்சில் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த திட்டம் வேலைவாய்ப்புகளையும் பொருளாதார வளத்தையும் உருவாக்கும் என்று த கிளைமேட் கவுன்சில் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் லேபர் கட்சியின் கொள்கை வலுவானதாக இல்லை என்று கிரீன்ஸ் கட்சி தலைவர் ஆடம் பேண்ட் விமர்சித்தார்.
These are not science-based targets. These targets take us past the point of no return. These targets see Australia heat by over 3 degrees during our kids' lifetime, which is game over for our country. The Liberals are driving us towards the cliff at 200 kilometres an hour, but Labor's only promising to slow down to 180 before we go over the edge.
The National Film and Sound Archive, தேசிய திரைப்படம் மற்றும் ஒலி காப்பகம், வீடியோ காட்சிகள் மற்றும் ஒலிப்பதிவுகள் உட்பட 240,000-க்கும் அதிகமான ஆபத்தில் உள்ள ஆவணங்களை பாதுகாக்கும் திட்டத்திற்கு நிதியுதவி பெற்றுள்ளது. இந்த பணிக்காக அரசு 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 42 மில்லியன் டாலர்களை இந்த நிறுவனத்திற்கு வழங்கும். ஆஸ்திரேலிய பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் இது கணிசமான முதலீடு என்று த ஃபிலிம் அண்ட் சவுண்ட் ஆர்கைவ் அமைப்பின் தலைமை நிர்வாகி பேட்ரிக் மெக்கின்டாயர் கூறினார்.
These items do belong to the people of Australia and this is actually an investment that will continue to be repaid for future generations. Obviously the race is on internationally when it comes to perishable media types and obsolete playback equipment. So this investment will also mean that Australia is able to position itself at the forefront of this movement to protect world audiovisual heritage items before they become completely redundant and unplayable.
இனி இன்றைய எண்ணாணய மாற்று நிலவரம். 1 ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 143 இலங்கை ரூபாய் 3 சதங்கள், 53 இந்திய ரூபாய் 1 காசு, 97 சிங்கப்பூர் சதங்கள், 2.99 மலேசிய ரிங்கிட். செய்திகளில் இறுதியாக நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் வெயில் நாள் 33 செல்சியஸ், அடிலைட் மிகமூட்டமான நாள் 24 செல்சியஸ், மெல்பேர்ன் மிகமூட்டமான நாள் 19 செல்சியஸ், ஹோபார்ட் காலையில் மழை 15 செல்சியஸ், கேன்பரா மழை பெய்யும் நாள் 25 செல்சியஸ், சிட்னி மழை நாள் 23 செல்சியஸ், பிரிஸ்பேர்ன் மழை நாள் 26 செல்சியஸ், டாவின் மழை புயலடிக்க வாய்ப்புண்டு 35 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.